நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது, பதில் சொல்லுகிறேன். நாம எடுக்கக்கூடிய முடிவுகளில் எதை நம்முடைய குருவிடத்தில், ஆச்சாரியனிடத்தில் கேட்க வேண்டும்? வீட்டு முடிவுகள் ஒவ்வொன்றையும் அவரை கூட்டு கேட்க வேண்டுமா? இப்ப ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறேன்னால் எனக்கு ஆறு சமாசேனம் பண்ணிவிட்டாரோ அந்த ஆச்சாரியனை கூட்டு கேட்க வேண்டுமா? இல்லை நான் எங்கேயான வெளியூர் பிரயாணம் போறேன்னால் அவரை கூட்டு சொல்லிவிட்டு போக வேண்டுமா? உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆறேன்னால் அவர்கிட்ட சொல்ல வேண்டுமா? இதுதான் கேள்வி. எதுக்காக அவர் கேட்கிறார்னால், முதல்ல இது நடைமுறைக்கு சாத்தியமா? ஒரு ஆச்சாரியனிடத்தில் ஒரு 1000 பேர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார்கள்னு வச்சுப்போம். ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று நடக்கும். இப்போ ஒருத்தர் வீட்டில் மாசத்துக்கு ஒன்றுன்னு வச்சுப்போம், குழந்தை ஸ்கூல்ல சேர்றதோ, பொண்ணு பார்க்க போறதோ, வேலையோ, உடம்பு சரியில்லாததோ, நிறைய இருக்கே. அல்ல, ஒருத்தர் வீட்டில் மாசத்துக்கு ஒன்று நடக்கிறது அப்படின்னு வச்சிருந்தா கூட, மாசத்துக்கு 30 நாள் தான் இருக்கு. அப்ப ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 33 பேர் போன் பண்ணணும். அது அத்தனையும் அந்த ஆச்சாரியன் எடுத்து பதில் சொல்ல வேண்டும், அபிப்பிராயங்கள் சொல்ல வேண்டும், வழிகாட்ட வேண்டும். இது வந்து ஒரு ஆச்சாரியனுக்கு சாத்தியம்தானா, இதை செய்யணுமா என்கிற கோணத்தில் அவர் கேள்வி கேட்டிருந்தார். இதை பற்றி பிள்ளை லோகாச்சாரியர் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பே பதில் கூறினார். ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்ம யாத்திரை, அதாவது முக்தி செல்வதற்கு வேண்டிய வழியை நோக்க வேண்டும். ஆத்மாவைத்தான் பார்க்க வேண்டும். வைராக்கியம் வளருகிறதா, சோறு குறைகிறதா, சம்சாரத்தில் வெறுப்பு வளர்கிறதா, பக்தியினால் கைங்கரியம் செய்ய விருப்பம் வளர்கிறதா, இவற்றைத்தான் ஆச்சாரியன் கேட்க வேண்டும், பார்க்க வேணும். அதே சிஷ்யன் ஆச்சாரியனுடைய திருமேனி, அவருடைய திருமாளிகை, அல்லது அவரோட சந்நியாசியாக இருந்தால் மடம் ஆசிரமம், அதை நன்கு பார்த்து கொள்ள வேண்டும், பராமரிக்க வேண்டும். அப்ப சிஷ்யர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆச்சாரியன் திருமாளிகையில என்ன நடக்கிறது, குடும்பத்தில் என்ன நடக்கிறது, அதற்கு நாம் என்ன போய் கைங்கரியம் பண்ண வேண்டும், இதுதான் தெரியணும். ஆனா இப்ப என்ன ஆயிடுத்து, நம்ம குடும்பத்தில் என்னென்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு ஆச்சாரியன் கேட்க வேண்டும் என்கிற ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு வந்துவிட்டது. அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, அது தேவையும் இல்லை. ஆனாலே ஆச்சாரியனுடைய திருமேனியையும் திருமாளிகையையும் குடும்பத்தையும் சிஷ்யன் பார்க்க வேண்டும். சிஷ்யனுடைய ஆத்மாவை ஆச்சாரியன் பார்க்க வேண்டும். சரி, அப்ப சிஷ்யனுடைய லௌகிக்க தேவைகள் அதை எப்படி பார்க்க, யார் செய்வார்கள்? அது ஆச்சாரியனிடத்தில் சொல்லிக்க கூடாதா, பிரார்த்தனை பண்ணிக்க கூடாதா? செய்யலாம், ஆனால் அதை செய்வதற்கு வழி சொல்லப்பட்டுள்ளது. சிஷ்யனுக்கு உடம்பு சரியில்லை, பணக்கஷ்டத்தில் உள்ளார், குடும்பத்தில் குழப்பம், இதை போல இருந்தால் ஆச்சாரியன் அதை நேரே விசாரிப்பது வழக்கம் இல்லை. தான் தினமும் திருவாராதனம் பண்ணும்போது பெருமானிடத்திலும், அந்த திருமாளிகைக்கு குலக்கூட்டஸ்தர் இருப்பார், மூல ஆச்சாரியன், அவரிடத்திலையும் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். இதை போல் சிஷ்யன் துன்பப்படுகிறான், அது பொதுவான பிரார்த்தனை. ஒவ்வொரு சிஷ்யன் வீட்டிலும் தனித்தனியாக என்ன துன்பம்ங்கிறது ஆச்சாரியன் தெரியாது. அப்ப பொதுவாக பெருமானிடத்திலும் முன்னோர்களிடத்திலையும் இவனுக்கு குடும்ப யாத்திரையும் ஒழுங்கா இருந்தா தானே, பெருமான் சேவைக்கோ கைங்கேற்றத்துக்கோ வருவான். அப்பதானே பக்தி பெருகும். அவன் பசியில் வாடினாலோ, குடும்ப குழப்பத்தில் துன்பப்பட்டாலோ, கடன் தொல்லையில் இருந்தாலோ அவன் எப்படி ஆன்மீகத்துக்கு வருவான்? அவருக்கு எப்படி மோட்சம் போறதுக்கு விருப்பமே வரும்? இதுவே அவருக்கு நாள் முழுக்க முடித்து விடுமே. ஆகவே பகவானே, அவனுடைய தேக யாத்திரையும் குடும்பத்தையும் தேவரையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ன அவர் பிரார்த்திப்பார். பெருமான் இவருடைய பிரார்த்தனை கிணங்க நன்கு நடத்தி வைப்பார். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ன அந்த சுவாமி என்றோ கூறி வைத்தார். அதனாலே எதேதோ அபிப்பிராய விஷயங்கள் எல்லாம் அவரிடத்துல தான் கேட்டுக்கணுங்கிறது இல்லை. பாரோத்தர் வியாபாரம் பண்ணிட்டுருக்கார். அந்த வியாபாரத்தில் இன்ன கான்ட்ராக்டை நான் கையெழுத்து போடலாமா என்று ஆச்சாரியனிடத்துல கேட்க முடியும்? அது இவர் பண்ணிட்டு இருக்கிறது, அதன் பாட்டு இவர் தான் பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல எந்த விஷயத்துக்கு ஆச்சாரியனை தொந்தரவு பண்ண வேண்டும் என்று உள்ளது. இதே நமக்கு பக்தி விஷயமாக பிரபத்தி, ஆழ்வார் பாசுரங்கள், வேதம், வேதாந்தம், இதை பற்றி என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். நமக்கு ஞானம் வளரணும், பக்தி வளரணுங்கிறதுக்கு என்ன வேணுமோ கேட்கலாம். அவருக்கு செய்ய வேண்டிய கைங்கரிய விஷயமாக என்னென்ன கேட்கணுமோ கேட்கலாம். இவையெல்லாம் தான் கேட்கப்பட வேண்டும். சரி, அப்படின்னா மட்டும் நிறையா ஃபோன் வராதானால் வராதே. ஏனால் எப்பவுமே லோகத்தில் அவனவன் வீட்டில் லௌகிக விஷயம்தான் நிறைய நடக்கும். கஷ்டங்கள் எல்லாம் லௌகிக்கத்தில் தான் இருக்கும். வைதிக விஷயங்கள் வருஷத்துக்கு ஒன்று நடக்கலாம், 4 வருஷத்துக்கு ஒன்று நடக்கலாம். அதுக்கு தாராளமாக ஆச்சாரியனிடத்தில் நேர போய் பிரார்த்திக்கலாம். எல்லாரும் ஊர் விட்டு ஊர் நேரம் வரப்போறதில்லை. அதனால இப்போ தொலைபேசியில் கூட்டுடுறார்கள். அது ஆச்சாரியர்களுக்கும் தொந்தரவாக இருக்கும். ஆனால் பேசுறத விட்டுடணும், பல நாட்களுக்கு ஒரு முறை தான் பேசணும் அப்படின்னு நீ சொல்ல வரல. எதை பேச வேண்டும்னு பார்த்து பேச வேண்டும். தொந்தரவும் கொடுத்துடக்கூடாது. அவருக்கு எதை நம்முடைய புஸ்தகங்கள் சொல்லப்பட்டுருக்கிறவோ அதை மட்டும் அவர் செய்யும்படிக்கு நாமும் வழிவகுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது. ஆச்சாரியர்கள் ரொம்ப எளியவர்கள், சுலபமானவர்கள். நாம் அவர் எளியவராக இருக்காரேங்கிறதுக்காக தொந்தரவு கொடுத்துடக்கூடாது. அவர்களுக்குன்னு தியானம், அவர்களுக்கு திருவாராதனம், சிஷ்யர்களுக்காக நல்லது சொல்ல வேண்டியது என்று பல பல கைங்கரியங்கள் உள்ளன. அதுக்கு நேரம் செலவழிப்பதற்கு நாம தொந்தரவாக இருந்து விடக்கூடாது. இதை புரிந்து கொள்வோம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.